السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله لكم الآيات لعلكم تتقون. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கணேசருக்கும் அறிவிற்கும் முறைத்தான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேரவர்களால் 20 நாள் தரவீத்தோடைய நிகழ்ச்சியில் விட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக. இந்த இரவுகளில் புனித நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அத்தகைய நரக விடுதலை வழங்கியிருந்திருப்பானாக. கணேசருக்குரியவர்களே, அல்லாவின் பேருள்ளால் நம்முடைய தராவீ தொழுகையிலே என்னோடு 25 ஜுஜூக்கள் நிறைவு செய்யப்பட்டு விட்டன. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா ஆண்டை விடவும் சிறப்பாக இந்த ஆண்டு நம்முடைய ஆசிரியர்கள் அருமையாக தொழுகை நடத்தி குர்ஆனை நம்முடைய தேவைய வழியாக கேட்க செய்திருக்கிறார்கள். திருக்குறானில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், வைதா புரிய அல் குர்ஆன் பக்கமியூ லஹு வான்சிட்டு லஅல்லக்கும் துர்ஹமூன். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்க வேண்டுமையானால் குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாய்த்து கேளுங்கள் என்பதாக கூறுவான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் தேடி அலைகிறோம், அது எவ்வளவு கிடைக்கும், எப்போது கிடைக்கும் என்று. அவ்வாறு கிடைப்பதற்கு அற்புதமான ஒரு காரணியாக அல்லாஹ் தஆலா இங்கு திருக்குர்ஆன் ஓதுவதை செவியேற்பதை சொல்கிறான். அந்த முறையில் அல் குர்ஆனுடைய 25 ஜுஸ்களை ஓத சிறப்பாக கேட்க வைத்த ஹாபிகளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக, நிறைந்த வாழ்வு தருவானாக, புல்கான் அலக்கை தருவானாக, பரவிலா செல்வத்தை தருவானாக. அவர்களுடைய மனங்களில் மன நிம்மதியையும் குடும்பத்தில் அமைதியையும் அவர்களுடைய சந்ததிகளுக்கு தீரும் சிறப்பையும் அல்லாஹ் கொடுக்க விரும்புவானாக. அன்பான பெருமக்களே, குர்ஆனை ஓத கேட்பது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. நான் நீடூர் ஜாமியா, நீடூர் நினைவாக்கள் ஜாமியா மிஸ்பாலுதான் என்ற அறிவிக் கல்லூரியில் போதி கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நண்பர் என்னிடத்தில் வந்தார். வந்தோர் சொன்னார், ஹசரத் எனக்கு ஒரு ஓதர் பிள்ளைய ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றார். எதற்கென்றேன், அவர் குர்ஆன் ஓத ஓத நானும் அவர் அது மாதிரியே சொல்லணும். அவர் எனக்கு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லணும், உடனே நானும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லணும். அதை அடுத்து அல் இஸ்லாம் மீம் என்று சொல்லித்தரணும், நானும் அல் இஸ்லாம் மீம் என்று சொல்லித்தரணும். ஆக குர்ஆன் முழுவதும் அவர் ஓதி ஓத நான் கேட்க வேண்டும், நானும் ஓத வேண்டும், அப்படி ஒரு ஆணை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார். எதற்கு இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டவர் சொன்னார், எனக்கு ரொம்ப நாளாக உடல்நலம் சரியில்லை, எங்கெல்லாமோ போனேன், ஒன்றுமே குணமாகவில்லை. அதனால் சகோதர சமயத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் எனக்கு தெரியும், அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். ஆலோசனை பண்ணப்புறம் அவர் சொன்னார், ஒரு தடவை நீ குர்ஆன் ஓதிருக்கியா என்று கேட்டார். நான் ஓத தெரியாது என்று சொன்னேன். ஒரு தடவை குர்ஆன் உன் காதில் பூந்துடணும், உன் வாய் வழியாக குர்ஆன் வெளியாயிடும். குர்ஆன் முழுக்க உன் காதில் பூந்து வாய் வழியாக வெளியாயிட்டுனா ஒன்று பிடித்திருக்கின்ற பீடையெல்லாம் தொலைந்து விடும் என்று சகோதர சமயத்தைச் சேர்ந்த பெரியவர் சொன்னார். அப்போது நான் சொன்னேன், எனக்கு ஓத தெரியாதே என்றேன். அப்போது அவர் தான் எனக்கு சொல்லித்தந்தார், ஓதுபவர்கள் எத்தனை பேர்கள் இருப்பார்கள், அவர்களை கூப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பிஸ்மில்லா என்றால் நீங்களும் பிஸ்மில்லா சொல்லுங்கள், அவர் ரஹ்மான் என்று சொன்னால் நீங்களும் அர் ரஹ்மான் சொல்லுங்கள். இப்படி அவர் முழுக்க முழுக்க சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லிவிட்டீர்களே ஆனால் உங்கள் உடம்பில் இருந்தது வந்துவிடும், உங்களுடைய காதுகளையும் குரான் முழுமையாக போய் விழுந்துவிடும், உங்க உடம்புடைய பிணி தீர்ந்துவிடும் என்று சொன்னார் என்ற ஒரு செய்தியை சொன்ன பொழுது ரொம்பவும் அதிர்ச்சியாக ஆகிவிட்டது. ஏனென்றால் நம்முடைய சிறப்பை மற்றவர்கள் சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எனவே திருக்குறானை கேட்பதும் திருக்குறானை நாம் ஓத கேட்பதும் நாம் ஓதுவதும் நம்முடைய உடம்புக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாகும். கணியத்திற்குரிய பெருமக்களே, அதை ஒரு இடத்தில் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், சென்னையில பல பிரபலங்கள் சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் ஆளுங்களை கூப்பிட்டு யாசிங்கரா ஓத வைத்து அப்படி ஓதும் பொழுதே சுற்றி அவருடைய குடும்பத்தார்களையும் வைத்து கேட்டு மகிழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி என்னிடத்தில் கூறினார். சகோதர சமயத்தை சார்ந்த பிரபலங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு யாசிங்கரா ஓத சொல்லி அதை தன்னுடைய குடும்பத்தையெல்லாம் உட்கார சொல்லி கேட்டு செய்கிறார்களாம். அதிலே ஒரு பரக்கத்து இருக்கிறது என்பதை அவர்கள் புரிகிறார்கள் என்பதை கேள்விப்படும் பொழுது மேலும் மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லாஹ் நமக்கு எந்த விதமான சரம் இல்லாமல் இந்த 25 ஜூக்களை கேட்பதற்கு பாக்கியத்திருக்கின்றான். அருமை நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தாலும் பிறர் ஓத தான் கேட்பதையும் விருப்பப்படுவார். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டக்கூடியவர்கள் 4 ஹாஃபிள்கள் இருந்தார்கள் என்பதை வரலாற்றினை பார்க்கிறோம். அதிலே ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹுவை ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார்கள், அப்துல்லா ஏதாவது ஓது, நான் கேட்கப் போகிறேன் என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை ஓதி காட்டுகிறார்கள், நான் என்னத்தை ஓதி காட்டுவது என்று நான் கூறினேன். இல்லை அப்துல்லா, நீ ஓது, நான் புரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். சூரத்துல் நிசாவுடைய சில வசனங்களை நான் ஓத ஆரம்பித்தேன். பெருமானார் ரசித்துக் கொண்டே இருந்தார்கள். திடீரென்று கத் கத், போதும் போதும், நிறுத்து நிறுத்து என்றார்கள். ஏன் நிறுத்த சொல்லுகிறார்கள் என்று திரும்பி பார்க்கிறேன். அங்கு நான் வாசித்த அந்த வசனத்திலே மனம் பறிகொடுத்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழுது அவருடைய தாடியெல்லாம் நினைந்து ஜிப்பாவெல்லாம் நினைந்து நான் பார்த்தேன் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதை காணுகிறோம். எனவே ஓதுதல் என்பது ஒன்று, ஓத கேட்பது என்பது ஒன்று. நாம் முடியுமானால் நம்முடைய பிள்ளைகளை தினமும் காலையில ஒரு அலுசரா ஓத ஓதி நீ ஓதுமான கேட்கணும், ஒரு பக்கம் ஓதுமா கேட்கணும் என்று சொல்லி ஓத கேட்பது மிக அற்புதமான நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஜப்பானை சேர்ந்த யூகஸ்ல கட்டா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேரறிஞர் காதுகளும் இன்பம் பெறுகின்றன என்பதை சொல்கிறார். நாம் சொல்வோமே, செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன் வந்து வாயுது காதினிலே என்று சொல்வோம். இன்பத் தேன் வந்து காதிலே பாய்கிறதா என்றால், ஆமாம், காதுகளும் நல்ல ஓசிகளை கேட்கிற பொழுது அது புண்ணியம் பெறுகின்றன என்பதை அந்த யூகத்தில கட்டா என்று சொல்லப்படுகிற ஜப்பானிய அறிஞர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஜப்பானுடைய மொழிகளை நான் ஆய்வு செய்ததில் அதில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறது. அந்த மொழிக்கே ஒரு இயற்கை சுறுசுறுப்பாக இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலேயுமே சுறுசுறுப்பாகிறது என்று சொல்வதைப் போல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வைப்ரேஷன் இருக்கிறது. எனவே அந்த மொழியை பேச கேட்கும் பொழுது அவன் சுறுசுறுப்பா ஆயிடுவான். அதனால்தான் ஜப்பானியர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் என்று அந்த ஆள் ஆய்வு செய்திருக்கிறார். கணியத்திற்குரியவர்களை உண்மை அதுதான். சில நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு போவீர்களானால் அங்கு பாட்டுகளை ஒலிபரப்பார்கள். எப்படி பாட்டு, தட்டப்டா தட்டப்டான் சத்தம், என சீக்கிரம் வாங்கிட்டு இடத்துக்கு காலி பண்ணு, அடுத்தவன் வர வேண்டியது இருக்குன்னு சொல்ற மாதிரி. அப்ப அந்த சப்தம் நம்மை வெறுத்து ஓட செய்கிறது. சப்தத்துக்கு ஒரு விதமான வெறுப்பை உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று உணவு சாலைகளிலே இரவு நேரத்தில் நீங்கள் செல்வீர்களே ஆனால் அதை மிக இதமான ஓசையை போட்டு நம்ம எப்படியே கவர்ந்தெழுத்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் பில் ஏறட்டும் என்று சொல்வதை போன்று அந்த அமைப்பை அமைத்திருப்பார். கணியத்திற்குரியவர்களே, யுகத்தில் கட்டா சொல்வது உண்மையாகத்தான் தெரிகிறது. எனவே வார்த்தைகள் காதுக்கு இன்பத்தை தருகின்றன, வார்த்தைகள் காதுக்கு வெறுப்பையும் தருகின்றன. எனவே அதை கேட்கக்கூடிய வார்த்தைகள் ரம்யமாக இருக்கிற பொழுது, அருள்மிக்கதாக இருக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திற்கு ஆனந்தம் கிடைக்கிறது என்பது சந்தேகமே இல்லை. வாயின் மூலமாக நாம் உணர்வுகளை அடக்கி இந்த ரமலானிலே புண்ணியத்தை பெறுகின்றோம் என்றால் காதின் வழியாக இந்த தேனை பாய செய்து அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்திற்கு இன்பத்தை பாய்ப்பதற்கு ஒரு வசதியை தேடித்தந்தானே, நிச்சயமாக நம்மெல்லாம் பெரும் பாக்கியசாலிகள். எஞ்சி இருக்கின்ற 5 ஜூயும் கேட்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் நாளை இரவிலிருந்து தனியாக ஒரு ஜூஸை ஓதுவதற்கான கியாமுல்லைல் என்ற தொழுகை வேறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையாக ஒரு குர்ஆனையும் கேட்க முடியும். நாளை இரவிலிருந்து கியாமுல்லைல் என்று சொல்லப்படுகிற 8 ரக்அத் தொழுகை இங்கே நடைபெற இருக்கிறது. சரியாக 11:30 மணிக்கு அந்த ஜமாத் நடைபெறும். அதிலையும் முழுசாக ஒரு குரானை கேட்பதற்கான வாய்ப்பை இங்குள்ள ஹாஃபிஸ்கள் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றிகளின் துவா தான் நம்மால் செய்ய முடிந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய முயற்சியை சீரானதாக ஆக்கியருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, இன்று நம்முடைய சிந்தனைக்கு கண்ணி நாயின் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்திலே அருமை நாயின் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவியது என்பதை பற்றி சில செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பெருமானார் சஞ்ச சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய சேவைகளில் மிகவும் பாராட்டத்தக்க ஒன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நபிகள் நாயின் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறுவியது. அதற்கு முன்னால் ஒரு சாம்ராஜ்யம் என்பது இல்லை. அதற்கு முன்னால் மக்காவினுடைய நிலையை நாம் பார்க்கிற பொழுது துறவரம் அழிந்து இல்லறம் அழிந்து என்று சீராப்புராணத்தில் பாடுவதை போன்று எந்த நியாயமும் இல்லாத ஒரு காலத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்கிறார்கள். இதை நாம் கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தூர நோக்கு, அறிவின் விசாலம், அதை நினைத்து நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதாக இருந்தால் எத்தனையோ அறிவி ஜீவிகளுடைய ஆலோசனைகள் தேவைப்படும். ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதாக இருந்தால் எத்தனையோ அறிவி ஜீவிகளுடைய முயற்சிகள் தேவைப்படும். சாதாரணமாக நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே எத்தனையோ அறிவாளிகள் சேர்ந்துதான் அரசியல் சாசனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம். அப்படியானால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதாக இருந்தால் மிகப்பெரிய அறிவி ஜீவிகளுடைய முயற்சி தேவைப்பட்டிருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னும் தனியாக இருந்து ஒரு அற்புதமான அரசியல் சாசனத்தை உருவாக்கி இருக்கிறார். இன்று நாம் பார்த்தாலும் இன்றைய இன்டர் யுகத்திலே, அறிவு யுகத்திலே என்னென்ன நிபந்தனைகள் நாம் அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு விதிக்கின்றோமோ இது போன்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான அரசியல் சாசனத்தை உருவாக்கி அதை வெற்றியாக நடத்தியும் காட்டினார்கள். அதுதான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்தில் ஒரு பிளஸ் பாயிண்ட். அரசியல் சாசனத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, அதை நடத்தியும் காட்டினார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய மகாத்மா காந்திஜி அவர்கள் சொல்வார்கள், இந்தியாவில் நான் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறேன் தெரியுமா, இந்தியாவிலே நான் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறேன் தெரியுமா, நள்ளிரவிலே ஒரு பெண் நகை அணிந்து கொண்டு நிம்மதியாக நடை போட முடிகிறதோ அன்றுதான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று சொல்கிறார். ராத்திர நேரத்தில் நிறைய நகை அணிஞ்சுக்கிட்டு ஒரு பொம்பளை நிம்மதியாக போயிடணும், அப்படி போகக்கூடிய சந்தர்ப்பம் வரும் பொழுதுதான் சுதந்திரம் அடைந்ததாக அவர் சொல்வார். ஆனால் அந்த சந்தர்ப்பம் இதுவரை அடைந்து விட்டதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதை உருவாக்கினார்களோ அது இன்றும் கூட அந்த தாக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. அரபகத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் பெருமானார் 1400 வருடங்களுக்கு முன்னால் உண்டாக்கிய அந்த அரசியல் சாசனம், பாதுகாப்பு, மனிதர்களுடைய உரிமைகள் பாதுகாப்பு, மனிதர்களுடைய உடைமைகள் பாதுகாப்பு இன்றும் நடைமுறையில் இருப்பதை நாம் காணுகிறோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் எங்களோடு ஹஜ்ஜுக்கு வந்த ஒரு அம்மா பாதாம் பருப்பு வாங்க போறேன் என்று சொல்லி போச்சு. சரிமா வாங்கிட்டு வாங்க, போயிட்டு வந்து சொல்லிச்சு ஹஜ் யார் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னன்னா காக்கா கிலோவா வாங்கிட்டு வந்திருக்கு ஒரு 5 கிலோ, கால் கால் கிலோவா 5 கிலோ. இப்ப அம்மா ஊருக்கு தானே கொண்டு போறீங்க, மொத்தமா ஒரு 5 கிலோ பாக்கெட் போட்டு வாங்கிட வேண்டியதுதானே என்று கேட்டேன். 5 கிலோ பாக்கெட் போட்டு வாங்கிட வேண்டியதுதானே. அதற்கு உங்களுக்கு விஷயம் தெரியாதா, 250 கிராம் வாங்கினோம்டா, இந்த ஆளு கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்து போடுறாங்க 300 கிராமா இருக்கு, அதனால 5 கிலோ பிரிச்சு வாங்கும் பொழுது 1 கிலோ நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஆனா மொத்தமா நீங்க வாங்கினீங்கன்னா 5 கிலோ விட ஒரு 20 கிராம் 30 கிராம் கூட போடுவார் அவ்வளவுதான் என்று அந்த அம்மா சொன்னது என்று நான் நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய அநியாய விலை கடைகளை நியாய விலை கடை என்று சொல்வார்கள். ஆனால் அதில் வாங்கி எந்த பொருளும் முழுமையான எடை இருந்ததில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த நியாயம் இன்று வரை காட்சி தருகிறது. நம் இந்து அரபகத்திலே அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. வாழைப்பழம் வாங்க போனால் ஒரு பணம் கூடத்தான் தருவார்களை விட குறைக்க மாட்டார். அளவிலையும் நிறுவிலையும் குறைக்கக்கூடிய பழக்கம் இல்லை. அதை போன்று பெண்களெல்லாம் நிம்மதியாக இரவினர் தவாப்புக்கு செல்கிற பொழுது யாரையும் தேடுவதில்லை, கணவனையும் தேடுவதில்லை, தந்தையும் தேடுவதில்லை, அருவாட்டுக்கு பயமே கிடையாத நிலையில அந்த அரபகம் இன்று அமைந்திருக்கிறது என்றால் பெருமானார் போட்டு கொடுத்த அந்த அத்திவாரம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் ஏற்படுத்திய அந்த அத்திவாரம் இன்று வரை அது நடைமுறைப்படுவதை காணுகிறோம். அது எல்லா நாட்டு முஸ்லிம்களிடத்திலும் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். பெருமானார் போட்ட அந்த அத்திவாரம் இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நடுநிலையாக சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் ஒழுக்க கேடுகள் என்பது பிற சமூகத்தாரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்களிடத்தில் குறைவாகவே இருக்கிறது. மற்ற சமூகத்தினுடைய எண்ணிக்கையோடு விகிதாச்சாரத்தை நாம் பார்த்தோமேயானால் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடுகள் குறைந்துதான் இருக்கின்றன. இஸ்லாமிய சமுதாயத்தில் பிற சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தற்கொலை எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் மிக குறைவாகவே நடைபெறுகின்றன. இஸ்லாமிய சமுதாயத்தில் மற்றவர்களோடு இணைத்து பார்க்கிற பொழுது சிறையில் அடைக்கப்படுபவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். குடித்துவிட்டு குடும்பத்தை கொடுமைப்படுத்துகிற தொல்லைகள் இஸ்லாமியர்களே மிக குறைவாகவே இருக்கிறது. விகிதாச்சாரத்தை எண்ணி பார்க்கிற பொழுது அது மிக குறைவாகவே இருக்கிறது. அரசாங்கத்திற்கு வரி ஏற்பு செய்யக்கூடிய கூட்டம் இஸ்லாமியர்களாக பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள், மிக குறைவானவர்களாக இருப்பதை நாம் காணுகிறோம். அரசாங்கத்தை மதித்து அரசாங்க ஆணையை செயல்படுத்தக்கூடிய உண்மையான ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இன்றும் இருந்து வருகிறது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போட்ட ஆட்சியின் அந்த ரகசியம், அதனுடைய தாக்கம் தான் இஸ்லாமியர்களிடத்தில் இன்றும் இருப்பதை நாம் காண முடிகிறது. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி வெற்றியும் கண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் பெருமையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வெற்றியும் பெருமானார் கண்டிருக்கிறார். பெருமானார் சொன்ன அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு 8 அம்சங்களை பெருமானார் சமர்ப்பித்திருக்கிறார். 1வது அம்சம், நாட்டு மக்களை சண்டை சச்சரவில்லாமல் சுமூகமாக வாழச் செய்வது. 2வது, நாட்டு மக்களை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ வழிகாட்டுவது. 3வது, இன மத மொழி உரிமைகளை வழங்குவது. 4, பிற நாட்டார்களுடன் சுமூகமான உறவு முறையை ஏற்படுத்துவது. 5, கல்வியிலே மேம்பாடு. 6, சுகாதாரத்திலே மேம்பாடு. 7, பொருளாதாரத்திலே மேம்பாடு. 8, நாட்டுக்கு முழுமையான இராணுவ பாதுகாப்பு. 8 அம்சங்களை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கிறார். அந்த வழியே அதற்கு பின்னால் வந்த பல கொலபாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார். அந்த 8லையும் பெருமானார் எப்படி வெற்றி கண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1வதாக, நாட்டு மக்களிடத்தில் சண்டை சக்கரவில்லாமல், நாட்டு மக்களை சண்டை சக்கரவில்லாமல் சுமூகமாக வாழச்சுவது, இது ஒரு பெருமானார் போட்டுக் கொடுத்த முதல் சாசனம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படிப்பட்ட வெற்றியை கண்டுவிட்டார்கள். எப்படி தெரியுமா? பெருமானார் உலகத்திலிருந்து பிரிந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். அப்போது இந்த வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு செய்ய வேண்டிய சீஃப் ஜட்ஜியாக ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிர்மாணிக்கப்படுகிறார்கள். உமர் ரழியல்லாஹுக்கு கொடுக்கப்பட்ட பதவி சீஃப் ஜட்ஜ், தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி. கொஞ்ச நாள் கழித்தது, கொஞ்ச நாள் கழிந்தது, உமர் ரழியல்லாஹுவிடத்தில் வந்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ஜனாதிபதி வந்து சொல்றாங்க, ஜனாதிபதியே, உங்களுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு இப்படி ஒரு தண்டனை தந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் என்ன குற்றம் செய்தேன், எனக்கு இப்படி ஒரு தண்டனை தந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஏன் ஜனாதிபதி நீதிபதி அவர்களை ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? உமரில் அவர்கள் சொன்னார்கள், நான் இவ்வளவு நாளா உட்கார்ந்துருக்கேன்னா ஒரு பேர் கூட வரல, இவ்வளவு நாளா வந்திருக்கிறேன் ஒரு பிரச்சனை கூட வரல, அப்ப சோம்பேறி பிடித்த பதவி, இந்த பதவி எனக்கு தேவைதானா என்பதாக ஹஜ்ரத் உமர் அவர்கள் நான் ராஜினாமா செய்து விடுகிறேன் என்பதாக சொன்ன செய்தி வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாட்டு மக்களிடத்திலே சண்ட சக்கரவில்லாமல் சுமூகமாக வாழச் செய்தல் என்பதிலே பெருமானார் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் அது செய்ய முடிகிறது. ஒருவர் கூட ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டோ, பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டோ கேஸ் கொடுக்கவில்லை, கோர்ட்டுக்கு வரவில்லை என்பது சரித்திரம் சொல்லக்கூடிய சான்றாக அமைந்திருக்கிறது. 2வது நிலையை பார்த்தீர்களால் நல்லொழுக்கமாக வாழ வழிச்சீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலேயும் வெற்றி கண்டிருக்கிறார். நல்ல ஒழுக்கம் உள்ள பிரஜைகளாக, குடிமக்களாக அனைவரையும் பெருமானார் பண்படுத்தி விட்டுத்தான் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய நண்பர்களுக்கு ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். எவ்வளவு சிறப்பான நல்லொழுக்கத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பெண்மணி வருகிறாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. பெண் வந்து சொல்கிறாள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், என்னை கல்லெறிந்து கொள்ளுங்கள். தண்டனை கல்லெறிந்து கொள்கிற தண்டனை அதையும் விண்ணப்பிக்கிறார். நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், என்னை கல்லறிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எம்மா விபச்சாரம் செஞ்சுட்டேன் சொன்னா போதுமா, சாட்சி வேண்டாமா? விசாரணை எப்படி பாருங்க, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொன்னால் போதுமா, சாட்சி வேண்டாமா? அரசுல்லா என்ன சாட்சி? என் வயத்துல வர்ற வளர்ற கருதான் சாட்சி, வயத்துல வளரக்கூடிய குழந்தைதான் சாட்சி. அப்ப பெருமானார் சொன்னார்கள், அப்படியானால் எம்மா நீ தான் பாவம் செஞ்சுட்ட, உனக்கு தண்டனை தர வேண்டியதான், உன்னுடைய குழந்தைக்கு தண்டனை தருவது நியாயம் இல்லையே என்றார். உனக்கு தன்மை தர வேண்டியதுதான், உன்னுடைய குழந்தைக்கு தன்மை தருவது நியாயம் இல்லையே என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சரி அந்த குழந்தையை பெற்று எடுத்துட்டு வா, உனக்கு தண்டனை தருகிறேன் என்று சொன்னார்கள். அந்த பெண் திரும்பி சென்று விட்டார். திரும்பி சென்று இவ்வளவு நாள் குழந்தை பெற்றெடுப்பதற்கு 7-8 மாதங்களானது. 7-8 மாதங்களானது. அதற்கு பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அவள் வருகிறாள். குழந்தையை பார்த்த உடனேயாவது நாம் தண்டனை பெறக்கூடாது, நம்ம பிள்ளை வளர்க்கணுமே, நாம செத்து போயிட்டா நம்முடைய பிள்ளை யார் வளர்ப்பா, அழகான ஆண் குழந்தை என் பிள்ளை யார் வளர்ப்பா என்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு வந்திருக்க வேண்டும், திரும்பி இருக்க வேண்டும். திரும்பி இருந்தால் அவளை கேட்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை பெருமானாரிடத்தில். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய அவர்களாக வந்து விண்ணப்பித்ததனால்தான் இந்த குற்றத்தை விசாரிக்கிறார்கள். அந்த பெண் தலைமறைவாகிவிட்டால் என்னவோ நடந்திருக்கும், ஆனால் அந்த பெண் தலைமறைவாகவில்லை. நாமெல்லாம் ஒரு குற்றவாளிகள் ஜாமீன் வாங்கினா திரும்பி எங்கேயாவது ஓடி போயிடுவான்னு தான் 15 நாளைக்கு ஒரு கவுந்து கையெழுத்து போடுங்கிறாங்க, ஓடி போயிடுவான் குற்றவாளி, தப்பிச்சிருவான் நம்ம நாட்டில். ஆனால் 8 மாதம் அவகாசம் கொடுத்துருக்கிறாங்க பெருமானார். அந்த பெண் தப்பவில்லை, தப்ப வேண்டும் என்று எண்ணம் இல்லை. அழகான குழந்தையை பெற்றெடுத்து விட்டு பெருமான் நடத்தி நேர விடுகிறார்கள். அப்படி இப்படிதான் குழந்தை இப்பதான் தொப்புள் பொடியெல்லாம் அழுக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க பெருமானார் சொல்லலாம். யார சொல்லலாம் அத்தியாலை இறக்கல்லாம் அல்லாவுடைய தண்டனை நிறைவேற்றுங்க. பார்த்தாங்க பெருமானார் பார்வடியும் முகம், அந்த குழந்தை யார் வளர்ப்பா? உடனே தள்ளபாருக்கு சொன்னார்கள், அம்மா அந்த குழந்தையை நீ இறந்து விட்டால் யார் வளர்ப்பது? எனவே ஒன்று செய், அந்த குழந்தை ஒரு 8 வயது ஆகும் வரை தான் உடுக்க, தான் சுத்தம் செய்ய, தான் உண்ண, தக்கி பெற்ற பிறகு வா என்று சொல்லலாம் அவர்கள் 8 வருஷம் அவகாசம் கொடுத்து அனுப்புகிறார். குற்றவாளிக்கு 8 மாதம் அவகாசம் கொடுத்து அனுப்பினார்கள், திரும்பி வந்து விட்டார். பின்பு 8 வருஷம் அவகாசம் கொடுத்து அனுப்புகிறார்கள். 8 வருஷம் சென்றது. அதன் பிறகு 8 வயதிலே அந்த குழந்தையை கையிலே ஒரு ரொட்டி துண்டியை கொடுத்து அது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது பெருமான் நடத்தி வருகிறார், யார சொல்லலாம் என்னுடைய எனக்கு அல்லாவுடைய தண்டனை நிறைவேற்ற. எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வாணித்திருக்கிறார்கள். குற்றவாளி தானாகவே தன் தண்டனையை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரஜையை மாற்றியிருக்கிறார். இதே போன்ற இன்னொரு சஹாபி மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வந்து ஓடோடி வந்தார் பெருமானார் இடத்தில், யார சொல்லலாம் விபச்சாரம் பண்ணிவிட்டேன், என்னை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரம்னா என்னென்ன தெரியுமா என்பதாக மிரட்டி பார்க்கிறார்கள். அவர் மிரள்றதாக இல்லை, நாம தொழுகு போயிட்டாங்க. தொழுகு முடிச்சோடனே யார சொல்லலாம் விசாரம் பண்ணிட்டு என்னை நீங்கள் தண்டனை கொடுங்கள் என்றார். பெருமானார் அதையும் காதல வாங்குறாங்க. மகரிப் ஆனது, மகரிப் தொழுகு நேரத்தில் வந்துக்கிட்டு யார சொல்லலாம் நான் தண்டனை நிறைவேற்றுங்கள், நான் விபச்சாரம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பொழுதும் பெருமானார் காதில் வாங்கவில்லை. 4வது தடவையாக மகரிப்புக்கு பிறகும் வந்து நின்று கொண்டு நான் விபச்சாரம் புரிஞ்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வழி இல்லாமல் 4 தடவை குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார். எனவே தண்டனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று தண்டனை நிறைவேற்ற உத்தரவு போடுகிறார்கள். தண்டனை நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. அப்போது ஒருவர் வந்து சொன்னார், பெருமானார் காதுக்கு அந்த செய்தி வருகிறது, இந்த மனுஷன் நாய் அடித்த மாதிரி அடிபட்டு செத்து போயிட்டான், தான் வாயினால கெட்டான், நாய் அடிபட்ட மாதிரி அடிபட்டு செத்து போயிட்டான், தான் வாயினால கெட்டான், இப்படி வந்து நாய் அடிபடுற மாதிரி அடிபட வேணுமா என்பதாக ஒருவர் சொல்கிறார். இந்த செய்தி பெருமானாருக்காவது கிடைத்தோடனே சொன்னார்கள், அப்படி நீங்கள் மாயத்தை சொல்லாதீர்கள், அவர் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்ட அளவுக்கு இந்த உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டிருந்தால் உலக மக்கள் அனைவருக்கும் மன்னிப்பு அளிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லலாம். அவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார். பாவ மன்னிப்பு கேட்டதனாலதான் அல்லாவுடைய தண்டனை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். எனவே நாயடித்த மாதிரி நடிபட்ட மாதிரி என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள், அவர் கேட்ட உலகமெல்லாம் சேர்ந்து கேட்டிருந்தால் உலகம் அனைத்திற்கும் எல்லாம் மன்னித்திருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்படுத்திருக்கிற ஒரு அற்புதமான வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நல்லொழுக்கம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றியிருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் அமைப்பில் இலாக்காக வாரியாக தனியான அதிகாரிகளை போட்டு ஒவ்வொரு குற்றங்களையும் கண்காணிப்பதற்காக தனி ஏற்பாடுகளை செய்தார்கள். சயீத் இப்னு ஸாயித் இப்னு இவர்களுக்கு மார்க்கெட் கண்காணிப்பாளர், இவர்கள் கடைத்தருவை கண்காணிப்பவர், ஒழுங்காக நிர்வகிக்கிறார்களா, ஒழுங்கான சரக்கை வைக்கிறார்களா, ஐஎஸ்ஐ முத்திரை குட்டியதை போன்று இவர்கள் போய் சர்டிபிகேட் கொடுப்பதற்காக அந்த காலத்திலே பெருமானார் நிர்ணயித்திருக்கிறார். அவர்கள் ஒழுங்க வேலை செய்கிறார்களா என்று பெருமானார் இடையில் செக்கிங்க்கு போவார். அவர்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செய்கிறார்களா என்று பெருமானார் செக்கிங்க்கு போவார். அப்படி போன நேரத்தில் தான் ஒரு வீட்டிலே ஒரு கடையிலே கோதுமை மூட்டை விற்கப்பட்டிருக்கிறது, கோதுமை என்ன விலை என்று அதை பார்க்கிறார்கள். பார்த்த பெருமானார் திடீரென்று இன்னும் யோசனை விட்டது, கையை உள்ள விட்டு பார்த்தார்கள். உள்ளே பார்த்தால் ஈரமாக இருக்கிறது. உடனே கடக்காரத்தை கேட்டாங்க, என்ன ஈரமா இருக்குது? யாரும் சொல்ல, கொஞ்சம் முன்னால மழை வந்துருச்சு, அதனால ஈரமா போச்சு. அப்படியானால் அபலாஜாண்டகு போக்கா, அது நீ மேலையில போட்டிருக்கணும். ஈரமான பகுதியை நீ மேலையில போட்டிருக்கணும், காஞ்ச கோலமே மேல போட்டிருக்கிய என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். மன் நகர்ஷ பலைத்த மின்னா, யார் ஏமாற்றினானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. மழை பொழிந்துதானே ஈரம், மேலதானே ஈரமா இருக்கணும், ஆனா மேல காஞ்சிருக்கு. சொன்னார்கள், யார் ஏமாற்றுவார் நம்மளை தந்தவரல்ல. எதுக்கு சொல்லுகிறனால், ஒவ்வொரு துறைக்கும் தனித்த, நமக்கு ஏதோ ஒரு சொல்லா, ஏதோ ஒரு தனிமா சொல்லி தந்தாங்க, தொழுக நோம்பு சொல்லி தந்தாங்க, அதோட அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம். இல்ல, அவர்கள் ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் தனியான அதிகாரிகளை போட்டு அவர்கள் வேலை செய்கிறார்களா என்பதை கண்காணிக்கக்கூடிய நிலைமையிலே இருப்பதை பார்க்கிறோம். பெருமானார் எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒடுக்கப்பட்டினார்கள் என்பதை பார்க்கும்பொழுது ஆச்சரியமான வரலாறுகள் இருக்கிறது. ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்காப்பு யுத்தத்திலே கலந்து கொண்டு இருக்கும் பொழுது பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே யதார்த்தமாக வருகிறார்கள். பெண்கள் இருக்கக்கூடிய பகுதி என்று தனியான ரெண்டு போடப்பட்டிருக்கும் அல்லவா, அங்கே யதார்த்தமாக வருகிறார்கள். ஒரு வாலிபர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த வாலிபர்கிட்ட கேட்டாங்க, தம்பி எங்க இங்க நிக்கிறீங்க? பெருமானாரை பார்த்தோன்னு அவர் கையுங்காலெல்லாம் உதறிச்சு, ஏன்னா அவர் நிக்கிறது எதுக்கு நிக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சு. பெண்கள் இருக்கிற பகுதியில் ஒரு வாலிபருக்கு என்ன வேலை? காட்டில பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட உடனே கை உதறல ஆரம்பித்து விட்டது. உடனே சொன்னார், யார சொல்லலாம், ஒட்டாட்டக்காரன் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒட்டாட்டக்காரன் தேடிக்கிட்டு இருக்கேன், அப்படியே சரி தேடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கு பிறகு திரும்பி ஒருக்கா அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு புறப்பட்டாங்க. புறப்பட்டு வரும்பொழுது, நண்பரே ஒட்டகம் கிடைச்சிருச்சா அப்படின்னாங்க. இதுல யாரும் சொல்லலாம் அப்படின்றார். உடனே விட்டாங்க. அப்புறம் மதினா வந்து சேர்ந்தாங்க. மதினாவுக்கு வந்தோடனே, தம்பி அந்த ஒட்டகம் கிடைச்சிருச்சா அப்படின்னாங்க. அவருக்கு ஒரு மாதிரியா போயிடுச்சு. செய்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனாலதான் கேட்கிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு வச்சு இனிமே ரசூல்லா கண்ணில் படவே கூடாது என்று சொல்லி அவர் ஒளி ஆரம்பிச்சார். ஒளி ஆரம்பித்தவர் மஸ்ஜிது நபவியில தொழுதா, ஒரு தொழுகைக்கு 50,000 எண்ணெய். மஸ்ஜிது நபவியில தொழுதா, இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் வருது, மஸ்ஜிது நபவியில சொன்னா 50,000 எண்ணெய். புகாரியுடைய ரிவாயத்தில் தான் 1,000 எண்ணெய் என்பது, இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் 50,000. இவர் என்ன பார்க்கிறாரு, ரசூல்லா பள்ளிவாசல்ல தொழ முடியாம போயிட்டமே, எங்க போனா ரசூல்லா ஒட்டகம் நாச்சின்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்து இவர் என்ன செய்யறதுன்னா வேற பிள்ளையாசலுக்கே தொழுகப்படுது. பிள்ளையாசலுக்கே வர்றதில்லை, வேற பிள்ளையாசலுக்கே தொழுகப்படும். வேற பிள்ளையாசலுக்கே தொழுகு போனவருக்கு அவருக்கு சங்கடம், 50,000 நன்மை நம்ம இழக்கிறமே, 50,000 நன்மை இழக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் இரவு நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து தொழுகிறார். யாரும் இல்லாத நேரத்தில் வந்து தொழுகிறார். தொழுதுக்கு தக்வீரை கட்டிட்டாரு. நான் பெருமாள் சொல்லதாருக்கும் பக்கத்தில் வந்து காண்டாங்க, பக்கத்தில் உட்காண்டாங்க. உட்கார்ந்தவொடனே அவர் தக்பீர கட்டினவர் குழுவெல்லாம் ஓதிட்டு தான் நிப்பாட்டெல்லாம் நினைச்சாரு. ரசூலுல்லாஹ் எழுந்தி போட்டுக்காக வேண்டி அலிக்கம் அப்படின்னு அலிக்கம் கேட்டாலும் ஆரம்பிச்சார். சுரத்தில் பக்கரா ஓதுறாரு, ஓதுறாரு, நீண்ட நேரம் ஓதுறாரு. ஆனா பெருமானார் எழுந்திட்டு போற மாதிரி இல்லை. நீண்ட நேரம் ஓதனே ரசூல்லா சொன்னாங்க, தம்பி நீ எவ்வளவு நேரம் தொழுதாலும் தெரிதான், நான் இருந்து உன் ஒட்டகம் என்ன ஆச்சுன்னு கேட்க நமக்கு போக மாட்டேன். அற்புதமான மக்களை திருத்தக்கூடிய பண்பாடு பாருங்க. எவ்வளவு இருந்தாலும் ஓ ஒட்டகம் என்னாச்சுன்னா கேட்காம போக மாட்டேன். சலாம் கொடுத்து உடனே அரசு என்னை மன்னிச்சிருங்க, நான் பொம்பளை பார்க்கறதுக்காண்டி தான் இன்னைக்கு இருந்தேன், என்ன தப்போ மன்னிச்சிருங்க. நீ சொல்ல உன் வாயினால் சொல்லிட்டு தான் இவ்வளவு நாளாச்சு, உன் வாயினால் இந்த வார்த்தை வரணும் அப்படிங்கிற கணக்கு நான் இவ்வளவு நாளாக காத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். இது மாதிரி பெருமான செல்லமா இருக்கிறவங்க அவர்கள் சீக்கியாகவும் மக்களை வழிபடுத்திய இதை பார்க்கிற பொழுது நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ வழிகாட்டுதலிலே பெருமான செல்லமா இருக்கிறோம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார். மூன்றாவது நிபந்தனை, இன மத மொழி உரிமைகளை வழங்கும். இன மத மொழி உரிமைகளை வழங்கும். பெருமான செல்லமா இருக்கிற காலத்தில் யூதர்கள் மதினாவிலே பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மதினாவிலே அரசாட்சி அமைக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் வேலை அந்த யூதர்களை கூப்பிட்டு முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கையை கையெழுத்துகிறார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? யூதர்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தான், முஸ்லிம்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை யூதர்களுக்கும் இருக்கிறது. இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய மதத்தின்படி நடப்பதற்கு பூரண உரிமை உண்டு. மூன்றாவது நிபந்தனை, யாரும் மத விஷயங்களிலே அடுத்தவர்கள் விஷயத்தில் தரையிடக்கூடாது. நாலாவது நிபந்தனை, இந்த நாட்டுக்கு ஆபத்து என்று வருகிற பொழுது நாம் மதத்தை தாண்டி எல்லாரும் ஒற்றுமையாக எதிர்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம், இன்ன யஹூத பனி அவுபின் உம்மத்தும் அல் முஃமினீன் லில் யஹூதி தீனுஹும் வலில் முஸ்லிமீன தீனுஹும்.
وَإِنَّ بَيْنَهُمُ النَّصْرُ عَلَى مَنْ حَارَبَ أَهْلَ هَذِهِ الصَّحِيفَةِ وَإِنَّ بَيْنَهُمُ النَّصْرُ وَالنَّصِيحَةُ وَالْبِرُّ دُونَ الْإِثْمِ என்று நாலு வரிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார். அப்பொழுது அந்த மத உரிமையை எப்படி நிலைநாட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அனைவரும் சமம், அவரவர் மத கடமையில் நடக்க உரிமை உண்டு, அடுத்தவர் மத உரிமையில் யாரும் தலையிடக்கூடாது, நாட்டுக்கு ஆபத்து என்று வருகிற பொழுது எல்லோரும் சேர்ந்து கொள்ள வேண்டும். நாலு வரிகள் அற்புதமாக பெருமானார் அங்கே கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள். அப்பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாசனத்தின் அற்புதத்தை நம்மால் புரிந்து கொள்கிறோம். அதன் பிறகு அநேக நிலையில்தான் இஸ்லாமியர்களுக்கு மற்றவர்களிடத்தில் உள்ள உரிமையை நிலைநாட்டுவதை இஸ்லாமிய நாடுகளில் மிகச்சிறப்பாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் அல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி நமக்கு தெரியும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் எகிப்துக்கு கவர்னராக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு எகிப்தினுடைய கவர்னராக இருக்கிற பொழுது அந்த ஊரில் அலெக்சாண்டியா என்ற ஒரு எகிப்தில் உள்ள ஒரு நகரம் அலெக்சாண்டியா, அதில் சவுக் பஜார் என்று ஒரு முச்சந்தி, அந்த முச்சந்தியிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சிலை நிறுவப்பட்டிருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை நிறுவப்பட்டிருந்தது. ஒரு நாள் அதனுடைய மூக்கை யாரை உடைத்து விட்டார், மூக்கை யாரை உடைத்து விட்டார், உடைத்தவுடன் பாதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கவர்னர் இடத்தில் வந்து இப்படி எங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டு விட்டது, நீதம் வழங்க வேண்டும் என்று மகத்தர் கொடுக்கிறார். கவர்னர் அவர்கள் சரி நல்லது, என்ன செய்வோமோ அதை செய்வோம் என்று கூறுகிறார்கள். இல்லை இல்லை, யார் இதை செய்தார் என்று கண்டுபிடிக்க வேண்டும், அநேகமாக முஸ்லிம்கள் செய்திருப்பார்கள், ஆனால் நாங்கள் முகமது பின் சிலையை நிறுவோம், அவருடைய மூக்கை உடைப்போம் என்று சொல்கிறார். முஸ்லிம்கள் இதை செய்திருப்பார்கள், ஆனால் முகமது பின் சிலையை நிறுவி மூக்கை உடைப்போம் என்றுதான் சொல்கிறார்கள். அப்போது கவர்னர் சொன்னார், உணர்ச்சி வசப்படாதீர்கள், குற்றவாளி யார் என்பதை முதலில் நாம் கண்டுபிடிப்போம், அதன் பிறகு கண்டுபிடிக்காவிட்டால் கண்டுபிடிக்காவிட்டால் ஒரு வாரத்தில் என்னுடைய மூக்கை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அவருடைய ஆசவர்கள் சொல்கிறார். என்னுடைய மூக்கை அறுத்துக் கொள்ளுங்கள், ஒரு வாரத்தில் கண்டுபிடிக்கிறேன். தகவல் தொடர்பு எதுவும் இல்லாத, துப்பறியும் லாக்காக்கள் எதுவும் இல்லாத அந்த காலத்திலே உடனே அதற்கான தேடுகிறார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு வாரம் முடிந்தது, அவர்கள் மூக்கையை அறுக்க வேண்டிய தண்டனை அவர்களுக்கே விதிக்கிறார்கள். அவர்களை மூக்கையை அறுக்க வேண்டிய தண்டனை, கவர்னருடைய மூக்கை அறுக்க வேண்டும், அறுப்பதற்கான தண்டனை நிறைவேற்ற சொல்லி உத்தரவு போடுகிறார்கள். அந்த நேரத்தில் எங்கிருந்த ஒரு கிறிஸ்தவர் வருகிறார். வந்தவர் உடைந்த மூக்கின் பகுதியை எடுத்துக்கொண்டு வருகிறார். நான் தான் உடைத்தேன், கவர்னரை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தான் உடைத்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கிறிஸ்தவர் வருகிறார். நீங்கள் மூக்கையை அறுக்க வேண்டாம், ஏனப்பா நீ உடைத்த என்று கேட்கும்போது, இந்த நாட்டில் எங்களுக்கு மர உரிமை இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக உடைத்தேன், இந்த நாட்டில் எங்களுக்கு உரிமை இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி, எங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்கப்படுகிறதா என்பதை சோதிப்பதற்காக உடைத்தேன் என்று சொன்னதாக வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, மத உரிமைகளுக்கு இந்த இஸ்லாம் எந்த அளவிற்கு முன்னேற்றம் கொடுத்திருக்கிறது நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தீர்களே. ஆனால் அதற்கு பிறகு இஸ்லாம் எங்கெல்லாம் போய் ஆட்சி செய்ததோ அங்கெல்லாம் அங்கு உள்ள மக்கள் இஸ்லாமியர்களை விரும்பி இருக்கிறார். இஸ்லாமியர்களை விரும்பி, உங்க ஆட்சி பரவாயில்ல, எங்க ஆளுகை எங்களுக்கு அநியாயம் பண்றாங்க, ஆனா நீங்க பரவாயில்லை என்று மத உரிமையை இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மதித்தது வரலாறு பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதே. சிந்து நதி கரையிலே வந்த முஹம்மது பின் காசிம் அவருடைய வரலாற்றை எல்லாம் பார்த்தோமே. ஆனால் இங்கே வந்து அவர் நீதியை நிலைநாட்டிய பொழுது அந்த மக்கள் இவரை திரும்ப செல்ல அனுமதிக்கவில்லை. நீங்கள் பரவாயில்லை, எங்களவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். அப்படி மத உரிமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்த அந்த வெற்றி உலகமெல்லாம் பிரபலமாக இருக்கிறது. அதே போன்றே நாலாவது நிபந்தனை, பிற நாட்டுடன் சமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் வைத்திருந்த நாலாவது நிபந்தனை, பிற நாட்டுடன் சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு பெருமானாருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏன், சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பெருமானாரை தருவறுப்பதற்காக வேண்டி படைக்கு மேல் படையெடுத்து சின்ன பின்னப்படுத்தத்தான் பார்த்தார்களே உடைய ஒருவர் கூட ஒத்துழைப்புக்கு தயாராக இல்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் விஷயத்தில் சுமூகமான உறவை வைத்துக் கொள்ள அவர்கள் முடிவு செய்தாலும் ஆனால் மக்கள் அதற்கு விடவில்லை. அதிலே அந்த ஒரு நிபந்தனை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் செயல்படுத்தினார்கள், மக்கள் அதற்கு செயல்படுத்த விடவில்லை. ஐந்தாவதாக கல்வி மேம்பாடு, கல்வியிலே மேம்பாடு வாழ வேண்டும், சமுதாயம் கல்வியிலே மேம்பாடு வாழ வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்றால், பேராசிரியர் ரெட்டி சொல்வார், நபித்துவம் வந்த காலத்திலே 18 பேருக்கு தான் கையெழுத்து போட தெரியும், மக்காவிலே 18 பேருக்கு தான் கையெழுத்து போட தெரியும். அதாவது ஒவ்வொருவருமே கவிஞர்கள், பிறவி கவிஞர்கள் போன்று அரபி இலக்கணத்தில் இலக்கியத்தில் வில்லர்கள். ஆனால்
எழுத்து பறிவு பயிற்சி இல்லாமல் இருந்தார்கள். 18 பேருக்கு தான் கையெழுத்துப்பட தெரிந்தது. ஆனால் பின்காலத்தில் என்னானது, ஐரோப்பியாவிலே கல்வி வருவதற்கு முன்னால் இஸ்லாமிய இளைஞர்கள் கல்வி பயில துவங்கிவிட்டார்கள். ஐரோப்பியர்கள் கல்வி பெறுவதற்கு முன்னால் இஸ்லாமிய இளைஞர்கள் ஸ்பெயினிலே கல்வி பெற துவங்கிவிட்டார்கள் என்று பேராசிரியர் ஹிட்டி சொல்கிறார். இஸ்லாமிய இளைஞர்கள் ஐரோப்பியர்களுக்கு முன்னாலே கல்வி பெய்து விட்டார்கள். அதனுடைய தூண்டுகோல் யார் என்றால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி என்றால், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 124,000 சஹாபாக்களை ஹஜ்ஜத்துல் வதாலே காட்டி இருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் கல்வி படித்தவர்கள், 100க்கு 100 கல்வி படித்தவர்களாக பெருமானார் மாற்றிவிட்டார். 124,000 சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவு ஆயா, புகாரிலையும் மற்ற ஹதீஸிலையும் வருகிறது, என்னிடமிருந்து கேட்ட செய்திகளை அறிவிக்க உங்களுக்கு உத்தரவு தருகிறேன், நீங்கள் என்னிடமிருந்து கேட்ட செய்திகளை அறிவியுங்கள். அப்படி அறிவிக்க உத்தரவு கொடுக்கிற பொழுது என்ன தெரியுது என்றால், அத்தனை பேர்களையும் அறிஞராக்கி இருக்கிறார்கள் என்று தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 124,000 பேர்களையும் எழுத படிக்க வைத்து விட்டார்கள். அது எப்படி வைத்தார்கள் என்பது வரலாற்றை பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நாள் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் இடத்துல வர்றாங்க. பிலாலே, நான் ஒரு எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீங்க செய்வீங்களா? பிலாலே, எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீங்க செய்வீங்களா? பிலால் இல்லாத்தலாம் சொல்றாங்க, நீங்க தான் எனக்கு வாழ்வழித்தீங்க, என்னை நான் அடிச்சுக்கிட்டேன், என் முதலாளி அவன்கிட்ட காசை கொடுத்து மீட்டு எனக்கு சுதந்திரத்தை தந்த நீங்க, நீங்க சொன்னா நான் செய்ய மாட்டேனா? என்ன செய்யணும்? என் உயிரை கொடுக்க வேண்டுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பேனா ஒன்றை கையில் எடுத்து கொடுத்தார். நீ எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நீ எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் நான் வேண்டுகின்ற செய்தி என்று சொன்னவுடன் பிலால் அழுதுட்டார். ஏன் பிலால் அழுதி? நான் சொல்வது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இல்லை எஜமானனே, நான் அடிமையாக இருந்த பொழுது எங்கள் கையிலே பேனாவை எடுப்பது நாங்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளாக ஆயிடுவோம். பேனாவை தொட்டால் ஏதோ பெரிய தங்க நகையை தொட்டதை போன்று எங்களை அடிப்பார்கள். ஏன்னா முட்டாப்பேல எழுதுகோலை எப்படிதான் எடுத்தேன்னு கேட்பாங்க. எங்களுடைய முதலாளிகள் எல்லாம் பேனாவை தொடுவதற்கு கூட எங்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை. நாம் கேள்விப்பட்டிருக்கோமே, நல்ல கிளாஸில் தண்ணி குடிக்கக்கூடாது, பொது கிணல்ல தண்ணீர் எடுக்கக்கூடாது என்றெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களை சித்திரவதைப்படுத்துவார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. அதற்கு முன்னால் உள்ள சரித்திரம் என்ன தெரியுமா? பேனாவை அடிமைகள் தொடக்கூடாது, பேனாவை தொடக்கூடாது என்று இருந்த என்னை இப்பொழுது பேனா பிடித்து எழுத கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களே. கல்விக்கு சம்பந்தமில்லாது இருந்த எங்களை கல்வி விட்டு விரட்டப்பட்ட நாங்கள் கல்வியின் கருவியை கூட தொடலாயிருக்கலாதவர்களாக மதிக்கப்பட்டது. எங்களை எழுத படிக்க சொல்கிறீர்களே என்றுதான் இன்று பெருமிதமாக இருக்கிறது. ஆனந்த கண்ணீர் தான் படிக்கிறது, அபாபக்ரவர்களை நான் கவலை கண்ணீர் வடிக்கவில்லை என்று சொன்ன வரலாற்றை எண்ணி பார்க்கிற பொழுது பிலால் உட்பட அனைவர்களையும் நிறைய நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வைத்து விட்டுத்தான் ஓய்ந்திருக்கிறார். 124,000 பேர்களை 100க்கு 100 எழுத படிக்க செய்தவர்களாக பெருமானாருடைய கல்வி முன்னேற்றம் அமைந்திருக்கிறது. அதை சிந்தித்து பார்த்தால் தெரியும். ஆனால் இந்தியாவிலே 100க்கு 100 கல்வி எல்லோருக்கும் கொடுக்க முடிந்ததா என்றால் கேள்விக்குறிதான் இங்கு இருக்கிறது. கணேசத்துக்குரிய பெருமக்களே, அதை போன்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த சொன்ன சாசனம் சுகாதார மேம்பாடு. சுகாதார மேம்பாடு பெருமானார் அதிலையும் வெற்றி கண்டிருக்கிறார். நேற்று நான் சொன்னேன், 6 அரசுகளுக்கு தபால் எழுதினார்கள். ஒவ்வொருவரும் என்ன எப்படி நடந்து கொண்டார்கள், அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் பார்த்தோம். முகௌகத் என்ற மன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாயத்துல் குபுக்கியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அன்பளிப்பாக செய்ததுடன் ஒரு மருத்துவரையும் அன்பளிப்பாக அனுப்பியிருந்தார்கள் என்று நாம் தகவல் தந்தோம். அந்த மருத்துவர் பெருமானிடத்தில் வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்கள் நாட்டில் மருத்துவருக்கு வேலை இல்லை, எங்கள் நாட்டில் மருத்துவருக்கு வேலை இல்லை. ஏனென்றால் நோக்காடு கிடையாது. வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க, நோக்காடு கிடையாது. ஏனென்றால் பசிக்காமல் நாங்கள் உண்ணுவதில்லை, பசிக்கும் அளவே தவிர உண்ணுவதில்லை. ரெண்டு வரியை பெருமானார் நெருக்கென்று சொல்லியிருக்காரு, நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று, பசிக்காமல் உண்ணுவதில்லை, பசியின் அளவே தவிர உண்ணுவதில்லை. எனவே எங்கள் நாட்டிலே நோக்காடு கிடையாது, வைத்தியருடைய தேவை இல்லை என்று திரும்பி அனுப்பிவிட்டார்கள். எப்பொழுதும் அன்பளிப்பை திரும்பி அனுப்புவது பெருமானாருடைய பழக்கம் இல்லை. என்ன அன்பளிப்பு கொடுத்தாலும் மறுக்க மாட்டார்கள். அதில் குறிப்பாக தலையணை, பால், வாசக திரவியம், யாராவது அன்பளிப்பு கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்று தடையும் விதிப்பார்கள். அன்பளிப்புகள் என்னை ஒரு எலும்பு
தூக்கி போடுகின்ற நாய்க்கு தூக்கி போடக்கூடிய எலும்பி எடுத்து ஒருவர் சமைத்து வைத்திருந்தாலும் அவர் விருந்து கூப்பிட்டா நான் செல்லுவேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன்பளிப்பை மறுக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் இங்கே அந்த வைத்தியரை திருப்பி அனுப்பி விட்டார்கள், எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் எங்கள் நாட்டில் நோக்காடு கிடையாது. நோக்காடு கிடையாது என்று அறிவித்த சமுதாயம் உலகத்தில் எங்காவது இருக்கிறதா? சுகாதார மேம்பாட்டில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய வெற்றியை கண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்னி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, அதை போன்ற பொருளாதார மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு எவ்வளவு சிறப்பான பொருளாதார மேம்பாட்டை பெருமானார் அடைந்திருக்கிறார்கள் என்றால், புகாரிலே வருகிறது ஒரு ஹதீஸ். ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு மக்களுக்கெல்லாம் பொது அறிவிப்பு செய்கிறார்கள், உங்களில் யார் யாருக்கு பணம் தேவையோ, தேவை உள்ளவர்கள் இங்கே வெள்ளிக்காசுகள் கொட்டி கிடக்கின்றன, வேண்டிய அளவு அள்ளிக்கொண்டு செல்லுங்கள். நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள், யாருக்கும் தேவை இருக்குமானால் தேவை உள்ள அளவு அள்ளி கொண்டு செல்லுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். சொல்லி போது பல பேர் வருகிறார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், அப்பாஸ் பெருமானாருடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்தவர்கள் தன்னுடைய மேலங்கி கீழே விரித்து கொண்டு அந்த காசுகளை எல்லாம் அள்ளி போடுகிறார்கள். சில்லற காசு எவ்வளவு தூக்க முடியும்? சில்லற காசு கனமாக இருக்கும் அல்லவா, அதை கொஞ்சம் அள்ள உடனே தூக்க முடியும். உடனே முகம்மதே, யாராவது ஒரு ஆளை வர சொல்லுங்க, தூக்கிட்டு என் வீடு வரைக்கும். நபிகள் நாயகம் சொல்லலாம், உங்களுக்கு தேவையுள்ள அளவுதான் அள்ள வேண்டும், உங்களுக்கு எவ்வளவு தூக்கி செல்ல முடியுமோ அவ்வளவுதான் அள்ள வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேனே, சரி என்று கொஞ்சத்தை குறைத்தார். அதன் பிறகு தூக்கி போட்டார், அப்பவும் தூக்க முடியல. சரி மற்றவங்களை வர சொல்ல வேண்டாம், நீங்க வாங்க, நீங்க என் தம்பி மகன் தானே, நீங்க வாங்க என்பதாக பெருமான் அழைக்கப்படுகிறார்கள். சல்லதாரத்தை சிரித்துக் கொண்டு நானும் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு இன்னும் கொஞ்சத்தை தள்ளிவிட்டு தூக்க முடியாமல் அந்த மனிதர் வாசல் வரை செல்வதை பெருமானார் பார்த்து கொண்டே இருந்தார்கள். புகாரியில் அறிவிக்கிறார்கள். இது என்ன அறிவிக்க தெரியுமா? நாட்டு மக்கள் அத்தனை பேர்களுக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நாட்டு மக்கள் அத்தனை பேர்களையும் செல்வந்தர்களாக ஆக்கிய அரசு உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? 1400 ஆண்டுகளாக ஏதாவது அரசு தன் நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் தேவையான அளவு கொடுத்து விட்டேன், அவர்கள் அத்தனை பேர்களும் தேவையான அளவை பெற்று விட்டார்கள் என்று அறிவித்த ஒரு நாடாக இருக்கிறதா என்றால், நிச்சயமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லை. யாருமே பொருளாதாரத்தில் எவ்வளவு மேம்பாடு கண்டிருக்க வேண்டும், அள்ளி செல்லுங்கள் என்று சொல்கிறார். அதே நிலைமையில் ஹஜ்ரத் உமர் அவருடைய காலத்தில் மக்களுக்கெல்லாம் அறிவு சொல்லப்படுகிறது, எவ்வளவு தேவையோ அள்ளி செல்லுங்கள், நாணயத்தை போட்டு அள்ளி செல்ல சொல்லப்படுகிறது. இது ஏதோ கதையல்ல, நிஜம், வரலாறு சொல்லுகிற செய்தி. அப்படியான செல்வம் எந்த அளவிற்கு மெழுந்து போயிருக்கிறது, பொருளாதாரத்தில் எவ்வளவு மேம்பாடு கண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். உமர் இல்லாத வழியாக போவார்கள், பணம் காசுகள் கொட்டி கிடக்கும், மலை போன்று கொட்டி கிடக்கும், சொல்வார்கள் உர்லி ரைரி உர்லி ரைரி. நீ ஏமாத்துறது வேற ஆளப்பாரு, என்ன இந்த உமரை உன்னால ஏமாத்த முடியாது, ஏமாத்துறது வேற ஆளப்பாரு, என்ன ஏமாத்த முடியாது என்று அதற்கு உமர் இல்லாத்தன் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாம் எண்ணி பார்த்தோம். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று ஒருவருக்கு பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடவியார் ஹதீஜா ரலியல்லாஹுக்கு அவர் உதவும். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவரிடத்திலே ஒரு நாள் பெருமானார் சொல்லியிருந்தார்கள், நீ யாரிடத்திலும் பிச்சை வாங்கக்கூடாது, யாக்கம் வாங்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். அதிலிருந்து அவர் யாக்கம் வாங்குறதில்லை. உமர் இல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரொம்பவும் பலவீனப்பட்டு இருக்கிறார். சரியான அளவிற்கு அவரிடத்தில் பணம் இல்லை, தேவையாக இருக்கிறது. இது அறிந்த ஹஜ்ரத் உமர் இல்லா அவர்கள் தன்னுடைய கஜானாவில் இருந்து அவருக்கு உதவி தருகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர் நான் வாங்க மாட்டேன், பெருமானார் யாரிடத்தில் பிச்சை வாங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, நான் கஜானாவிலிருந்து தருகிறேன், மூத்த சஹாபாக்களுக்கு நிதியுதவி செய்வது எங்களுக்கு கடமை, அதனால் தருகிறேன், அதெல்லாம் வாங்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார். கடைசியில் 1-2 மாதம் கழிந்தது, இன்னும் அவர் அதிகமான தேவையுடையவராக இருக்கிறார். அப்போதும் ஜனாதிபதி பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு செல்கிறார்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் தயவு செய்து, வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். அதன் பிறகு 2 மாதம் கழிந்தது, அதன் பிறகும் ஜனாதிபதி பணத்தோடு செல்கிறார்கள், வாங்க மாட்டேன் என்று சொல்றார். கடைசியில் அவர் மூத்தாகி விடுகிறார். மூத்தானுடன் ஹஜ்ரத் உமர் அவர்கள் உஸ்மான்லா போன்ற எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றார்கள், ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு நான் அநியாயம் செய்து விடவில்லை, அவர் கஷ்டப்பட்டதை நான் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை, அவருக்கு நான் உதவி செய்வதற்கு 2-3 தடவையாக அந்த முயற்சி செய்தேன், அவர்தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் சாட்சியாக இருக்க வேண்டும் இந்த செய்திக்கு என்பதாக சொல்றார். ஒரு ஜனாதிபதி மக்களுடைய தேவைகளுக்கு தேவையானதை கொண்டு போய் கொடுத்து வற்புறுத்துகிற ஒரு காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பொருளாதாரத்தில் எவ்வளவு பெரிய மேம்பாடை கண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, அதை போன்றே
ராணுவத்திலும் ஒரு முழுமையை அடைய வேண்டும் என்று பெருமானாருடைய எட்டாவது சாசனம். ராணுவத்திலும் ஒரு முழுமையான ராணுவ அமைப்பை பெற்றிருக்க வேண்டும். அந்நிய நாட்டவர்கள் நம்மை போர் தொடுத்து விடாத அளவிற்கு நம்மிடத்திலே சரியான பாதுகாப்பான ராணுவம் இருக்க வேண்டும் என்றும் ஒரு சாசனத்தை எழுதியிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராணுவத்தை உருவாக்கி இருந்தார்கள். ஒரு சமயத்திலே மதினாவிலே திடீரென்று இரவு நேரத்தில் எல்லாம் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் எல்லாருமே பதறிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்விழித்து வந்தார்கள். என்ன, யாரோ படையெடுப்பு வர்றதாக ஒரு வதந்தி, படையெடுப்பு வருவதாக ஒரு வதந்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இருங்கள் என்று சொல்லிவிட்டு தனியாக ஒரு குதிரையிலே புறப்படுகிறார்கள். நண்பர்கள் வந்து யாரோ சொல்ல, நீங்க போக வேண்டாம், நாங்க பார்த்தோம், நீங்க போக வேண்டாம், இல்லை இல்லை இருங்கள் என்று சொல்லிவிட்டு தனியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில் ஏறி புறப்படுகிறார்கள். புறப்பட்டு மதினாவுடைய சுற்றி எல்லை வரை சுற்றி வந்து கொண்டிருக்கு. ஒன்றுமே இல்லை, பயப்படாதீர்கள், நிம்மதியாக போய் தூங்குங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு செய்ததாக நம் வரலாற்றை பார்க்கிறோம். பெருமானார் தன்னம் தனியாக சென்று வேவு பார்த்துவிட்டு முழுமையான பாதுகாப்புடன் இருக்கிறீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மிக துணிச்சலாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, எல்லோரையும் ஒரு சிறந்த சைன்யமாக உருவாக்கி வந்தார்கள். ஹைபர் என்ற யுத்தம், ஹைபர் என்ற யுத்தத்தில, தற்காப்பு யுத்தத்தில் ஒரு சிலர்கள் பெண்கள் இருக்கிற பகுதியில் சரியா பாதுகாப்பு இல்லை, அதனால நம்ம பூந்து விளையாடிடலாம்னு எதிரிகள் நினைக்கிறார்கள். பெண்கள் இருக்கிற பகுதியில் சரியான பாதுகாப்பு இல்லை, அதனால நம்ம உள்ள பூந்தரலாம்னு எதிரிகள் கங்கணம் கட்டி கொண்டு உள்ள நுழைவதற்கான ஏற்பாடு செய்கிறார்கள். அப்பொழுது அங்கு இருந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதிரி எப்படியோ உள்ளே ஒற்று நிவவு பார்த்து வருகிறான் என்பதை தெரிந்து கொண்டு அங்கே உடனே ஒருவருடைய தலையை வெட்டி அந்த தலையை வீசி எறிகிறார். தலையை வெட்டி அந்த எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வீசி எறிகிறார். அப்படியே அவர்கள் பயந்து போயிட்டார்கள். ஆள் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அங்க கடுமையான பாதுகாப்பு இருக்கிறது போல் தெரிகிறது, தலையை வெட்டி போடுகிறார்களே என்று அவர்கள் பயந்து போனார்கள் என்பதையெல்லாம் வரலாற்று காட்டுறோம். ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்கள் உட்பட அனைவர்களும் பாதுகாப்புக்கு உறுதி செய்யக்கூடியவர்களாக நடிகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ராஜ்யம் தைரியத்தை ராணுவத்தை பாதுகாப்பை உண்டாக்கியிருந்தார்கள். கணேசத்திற்குரியவர்கள் அன்று கூட நாம் சொன்னோம், சுமாமத்துவின் உசால் ரதியல்லாஹு அன்ஹு அவர் ஈமான் வந்த வரலாற்றை பற்றி சொல்கிற பொழுது ராணுவ வீரர்கள் மதினாவை சுற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவரை சந்தேகமாக உலாவியுடன் பிடித்து வந்தார்கள். அவரை பிடித்து வந்தார்கள். பிடித்து வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை தூணிலே கட்டுங்கள் என்று சொன்னார்கள். தூணிலே கட்டுங்கள் என்று சொன்னார்கள். கட்டிவிட்டு சொன்னார்கள், இவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீங்கள் இவரை வெட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்று பெருமானார் அறிவித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது இராணுவத்தினர்கள் சுற்றி ரோந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவரை பிடிக்க முடிந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்திலே மிகச்சிறப்பான முன்னேற்றத்தையும் கண்டிருக்கிறார்கள், மிகச்சிறப்பான நாட்டு மக்களுக்கு அற்புதமான ஆட்சியும் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு உமரல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ரோமிலிருந்து ரெண்டு தூரர்கள் வருகிறார்கள், ரோமிலிருந்து ரெண்டு ஒற்றர்கள் வருகிறார்கள். ரோமானிய தேசத்திலிருந்து வந்து மதினாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காண்டி வருகிறார்கள். வந்து அப்படியே சுற்றி சுற்றி வருகிறார்கள். அவர்கள் இருந்து ஒரு மாதம் வரைக்கும் இருந்து அதன் பிறகு தன்னுடைய அரசனிடத்தில் சென்று அறிக்கை சமர்ப்பிக்கிறார். மதினாவை பற்றிய அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கை நீண்ட பக்கங்களை கொண்டதல்ல, இரண்டே ரெண்டு வரி, லா யஹ்தவு வலா யஹ்தவு, லா யஹ்தவுன வலா யஹ்தவுன், ரெண்டே ரெண்டு வரி. மன்னர் படித்து பார்த்துட்டு அதிர்ந்து போய்விடுகிறார். இவர்கள் பிறரை ஏமாற்றுவதும் இல்லை, பிறரால் ஏமாற்றப்படுவதும் இல்லை. மதினாவாசிகளை பற்றி அவர்கள் எழுதிய ரிப்போர்ட் ரெண்டே ரெண்டு வரிகள் தான், லா யஹ்தவுன வலா யஹ்தவுன, ஏமாற்றவும் செய்யவில்லை, வேற யாரும் அவர்கள் ஏமாற்றவும் முடியவில்லை. சொன்ன உடனேயே அந்த மன்னர் ரோமானிய பேரரசு சொன்னார், நீ சொல்வது உண்மையானால் அவர் நான் கால் வைத்திருக்கின்ற காலடியும் கைப்பற்றக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்கிறார். நான் கால் வைத்திருக்கூடிய காலடியையும் கைப்பற்றக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது, இவர் சொல்வது உண்மையானால் என்று கூறுகிறார். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சுகாதாரமான சமுதாயத்தை உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது தானும் ஏமாற மாட்டார்கள், பிறரை ஏமாற்றவும் மாட்டார்கள், நாணயமும் நல்லொழுக்கமும் உள்ள சுகாதாரமிக்க கல்வி முன்னேற்றம் கண்ட ஒரு பெரிய அற்புதமான சாம்ராஜ்யத்தை பெருமானார் உருவாக்கி காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அற்புதமான அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அதனுடைய முழுமையான சட்டங்களை கடைபிடிக்குமானால் உலகத்தில் வேதனை என்பதே வந்திருக்காது, துன்பம் என்பதே நேரிட்டு இருக்காது, எல்லோரும் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த ஆட்சி இடையில் எங்கெங்கோ கொஞ்சம் நடப்பதாகவும் கொஞ்சம் நடப்பதை கொண்டு பேர் பண்ணி கொண்டு தான் நடக்கிறது. தவிர முழுமையான பெருமானாருடைய அரசியல் அமைப்பின்படி நடக்கக்கூடிய ஆட்சியை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. அல்ல அல்லாஹ் தாலா அருமை நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக பெற்றுவிட்ட நாம் எவ்வளவு பெரிய பேரறிஞரை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைய காலத்தில் அரசியல் சாசனத்திற்கு எத்தனை நிபந்தனைகளை விதிக்கிறார்கள், ஆனால் ஒன்றையுமே வெற்றி காண முடியவில்லையே. கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கண்டுவிட்டு வெற்றி காண்பதற்கான வழியையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் அரசாங்கமாக இல்லையானாலும் நாம் இந்த குடும்பத்திலே இந்த ஐக்கியங்களை இப்படிப்பட்ட திட்டங்களை நாம் வைத்து குடும்பத்திலே வெற்றி அடைவதற்கு சிறிய தொழில் நிறுவனத்திலே வெற்றி அடைவதற்கு நாம் முயற்சிவோமையானால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா மிகப்பெரும் பாக்கியத்தை தந்தருள் பெறுவான். ஆஃபிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.